இந்த காலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக் கொள்கிற வேதவசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 12:9-10 ரெண்டு வசனங்களை மாத்திரம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12:9-10.
அப்பொழுது
யூதரில் திரளான ஜனங்கள்
அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல
அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும்
வந்தார்கள்.
லாசருவின் நிமித்தமாக
யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால்
போதும். இங்கே பார்க்கும் பொழுது லாசருவை, பெத்தானியா ஊரில் இருந்த லாசருவை, இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து அவனை உயிரோடு எழுப்பினார். அவன் ஒரு வாலிபன், அவன் வியாதிப்பட்டு மரித்து போகிறான். அப்படி மரித்து போனதான அந்த லாசருவை இயேசு கிறிஸ்து அவனுடைய மரணத்திற்கு பிறகு 4வது நாளில் அவனை உயிரோடு எழுப்பினார். இப்பொழுது அந்த வீட்டிலே வைத்து ஒரு ஸ்தோத்திர கூட்டம் நடைபெறுகிறது. இந்த 12 ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அதான் தெரியும். ஒரு ஸ்தோத்திர கூட்டம் அந்த வீட்டில் வைத்து அவனை உயிரோடு எழுப்பினதற்காக ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த கூட்டத்திலே சீஃப் கெஸ்டாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஏன்னா அவர் தான் அவனை உயிரோடு எழுப்பினவர், அவர் இருக்கிறார். லாசருவும், உயிரோடு எழுப்பப்பட்ட அந்த லாசருவும் இயேசு கிறிஸ்துவோடு கூட பந்தி இருப்பதற்கு அந்த இடத்துல அவனும் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இந்த லாசருவை இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து எழுப்பின செய்தி பெத்தானியா மாத்திரமல்ல, ஏராளமான இடங்களுக்கு ஜனங்களுக்கு அந்த செய்தி பரவுச்சு. மரணம் அடைந்து 4 நாட்களுக்கு பிறகு ஒருவனை மறுபடியும் உயிரோடு இயேசு எழுப்பினார் என்ற செய்தி மிகப்பெரிய அளவுக்கு பரவி இருந்துச்சு. அதனாலே ஜனங்கள் நிறைய பேர் அந்த இடத்துல கூடி வந்துட்டாங்க. வந்தவங்க இயேசு கிறிஸ்துவை மட்டுமல்ல லாசருவை பார்க்கணும்னு வந்தாங்களாம். இறந்து போனானே, அடக்கம் பண்ணினாங்களே, 4 நாள் அந்த டெட் பாடி கலரில் இருந்துச்சு, அவன் உயிரோடு எடுத்துட்டானாமே, அவனையும் பார்க்கணும் என்று சொல்லி லாசருவை பார்க்கறதுக்கும் ஒரு கூட்டம் வந்துச்சு. இந்த இடத்தில் அருமையான ஒரு வார்த்தை, லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வச்சாங்களாம். லாசருவின் நிமித்தமாக இந்த லாசருவை பார்த்து நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டாங்க. இது நல்ல ஒரு காரியம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நம்ம கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவன் நம்மை மரித்தோரிலிருந்து நம்மை எழுப்பி இருக்கிறார் இல்லையா? எபேசி இருக்கிறது நிருபம் 2:1 அப்படித்தான் சொல்லுகிறது. வாசிக்கலாமா? வாசிக்கலாம். எபேசியர் 2:1,
அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார்.
இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்தும மரணத்திலிருந்து நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். அன்றைக்கு அந்த லாசருவை சரீர மரணத்திலிருந்து உயிர்ப்பித்த ஆண்டவர் நம்முடைய ஆத்தும மரணத்திலிருந்து நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். இந்த உயிர்ப்பிக்கப்பட்ட லாசருவை பார்க்கும்படி திரளான ஜனங்கள் வந்தாங்க. வந்து அவனை பார்த்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கும் இதே செய்தி தான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். நம்மையும் அக்கிரமத்திலும் பாவத்திலும் இருந்து உயிரோடு எழுப்பின நம்மையும் அநேக ஜனங்கள் உலகத்தில் நம்மை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்முடைய செய்கைகளை பார்க்கிறாங்க, நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறாங்க, நம்முடைய நடவடிக்கையை பார்க்கிறாங்க, நம்முடைய உத்தமத்தை பார்க்கிறாங்க, நம்முடைய உண்மையை பார்க்கிறாங்க, நம்முடைய நேர்மையை பார்க்கிறாங்க, நம்முடைய பரிசுத்தத்தை பார்க்கிறாங்க, நம்முடைய பக்தி வைராக்கியத்தை பார்க்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையை சுற்றிலும் இருந்து ஏராளமான ஜனங்கள் இன்றைக்கு இயேசுவை இல்லை, நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்மை பார்க்கிறவர்கள் நம்மை உயிர்ப்பித்திருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறவர்களாய் காரியம் இருக்கணும். ஆமென். நம்மை பார்த்து ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். லாசருவை பார்த்து அநேகர் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தது போல நம்மை பார்க்கிறவர்கள் அநேகர் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். இதுதான் உண்மையான ஆவிக்குரிய நிலைமை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெறுமனே பேச்சில் அல்ல, அது பலத்தில் இருக்கிறது. வெறுமனே நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருப்பதல்ல, நானும் சர்ச்சுக்கு போறேன், நானும் வரேன், நானும் கையில பைபிள் வச்சிருக்கிறேன் என்று சொல்வதல்ல. நம்முடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையாயிருக்க வேண்டும். நம்மை காண்கிறவர்கள் இயேசுவை நம்மில் காண வேண்டும். நம்மை காண்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இயேசு எனக்கும் வேண்டும். இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த உத்தமம், அந்த பரிசுத்தம், அந்த நேர்மை, இதை கொடுத்திருக்கிற அந்த ஆண்டவர் எனக்கும் வேண்டும். எனக்கும் இந்த பரிசுத்தம் வேண்டும், எனக்கும் இந்த உண்மை வேண்டும், எனக்கும் இந்த உத்தமமான வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லி நம்மை பார்த்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுக்கான சத்தியமே கர்த்தர் இப்படிதான் வச்சிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 5:14-16 பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொன்ன அதே ஆண்டவர் இப்ப காரியத்தை வேற மாதிரி சொல்றாரு, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் சொல்லிட்டு சொல்றாரு. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவர். என்ன ஒரு சேலஞ்சில் ஆண்டவர் இன்னைக்கு அதை தான் சொல்றார். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை காணணும், உங்க வாழ்க்கையை பார்க்கணும். வாழ்க்கையை பார்த்துட்டு சேனும் போயிடக்கூடாது. வாழ்க்கையை பார்த்துட்டு எந்த ஒரு கன்விக்ஷன் இல்லாம போயிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் இருதயத்தில் குத்தப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் இந்த வாழ்க்கையை வாஞ்சிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் இதனால் கவர்ந்து இழுக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் இந்த வாழ்க்கை எனக்கும் வேண்டும் என்று ஓடி வர வேண்டும். இந்த வாழ்க்கையை கொடுத்த ஆண்டவர் எனக்கும் வேண்டும் என்று ஓடி வர. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். இதுதான் கிறிஸ்டியன் லைஃப். சரி, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த லாசருவை இயேசு கிறிஸ்து எழுப்பினார். அதனாலதான் இவ்வளவு ஒரு மகிமை வந்துச்சு. நம்மையும் எழுப்பி இருக்கிறார். இந்த மகிமை நமக்குள்ளும் கண்டிப்பா இருக்கணும். இப்பொழுது இந்த சம்பவத்தை நாம் கொஞ்சம் அலசி பார்க்க போறோம். இந்த லாசருவை ஆண்டவர் எழுப்புறதுக்கு அவருடைய காரியம் எப்படி நடந்துச்சு, எப்படி ஆண்டவர் செயல்பட்டார், ஏன் இந்த லாசருவின் நிமித்தம் அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், இதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். எல்லாரும் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 11:3-5 வாசிக்கலாம்.
அப்பொழுது அவனுடைய சகோதரிகள்
ஆண்டவரே,
நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள்.
5 வாசிக்கலாம்.
இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரியினிடத்திலும்
லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். இங்கே பார்க்கும் பொழுது இந்த லாசரு பெத்தானியா என்கிற கிராமத்தில் மார்த்தாள், மரியாள், லாசரு என்கிற வாலிப வயதையுடைய சகோதர சகோதரிகள் இவங்க மூணு பேர். இவங்களுக்கு பெற்றோர் இல்லை நான் நினைக்கிறேன், ஏன்னா பைபிள் எங்கேயுமே அதை பத்தி சொல்லப்படலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான். அவன் வியாதியா இருக்கிறான் என்கிற செய்தியை இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த சகோதரிகள் அனுப்புறாங்க. அனுப்பும் பொழுதே ஒரு வேர்டை கூட ஆட் பண்ணி அனுப்புறாங்க, ஆண்டவரே நீ சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான். ஆண்டவரே என் சகோதரன் வியாதியா இருக்கிறான் இந்த சகோதரிகள் சொல்லல, லாசரு வியாதியா இருக்கிறான்னு சொல்லல. லாசருடைய வாழ்க்கையோட பெயரோடு அட்டாச் ஆகிற ஒரு வேர்டு பாருங்க, நீ சிநேகிக்கிறவன் எங்கள் சகோதரன் சொல்லியிருக்கலாம். எங்கள் சகோதரன் ஆகிய லாசரு வியாதியா இருக்கிறான்னு சொல்லியிருக்கலாம். இல்ல வெறுமனே லாசரு வியாதியா இருக்கிறான்னு சொல்லியிருக்கலாம். அப்படிலாம் சொல்லல. நீ சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான். நீ சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான். ரொம்ப நல்ல வார்த்தை. அது அஞ்சாவது வசனத்துக்கு இன்னொரு ஆழமா சொல்லுது. இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரியினிடத்திலும் லாசருவின் இடத்திலும் அன்பாயிருந்தார். அது இன்னும் தெளிவுபடுத்த வார்த்தை. இயேசு கிறிஸ்து இந்த லாசருவின் இடத்தில் ரொம்ப அன்பா இருந்தார். அவனை ரொம்ப உண்மையிலேயே நேசிச்சார். இதுல பாருங்க, இந்த சகோதரிகள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வேதம் உறுதிப்படுத்துகிறது. சும்மா சொல்லலாம் நீ சிநேகிக்கிறவன் சாதாரண ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம், ஆனால் அது சாதாரண ஸ்டேட்மெண்ட் இல்ல, அது உண்மை என்பதை அஞ்சாம் வசனம் உறுதிப்படுத்துது. இயேசு கிறிஸ்து மார்த்தாளிடத்திலும் அவள் சகோதரியிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பா இருந்தார். இந்த சகோதரிகள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வீணான ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது, பொய்யான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. சிநேகிக்கிறவன் என்று சொல்லுகிறது உண்மை. அவங்க மேல அன்பா இருந்தார். லாசருவின் இடத்தில் இயேசு கிறிஸ்து அன்பா இருந்தார். இன்னைக்கு நான் கேட்கிறேன், இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர் நம்ம சொல்றோம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவருடைய அன்பு மிகவும் பெரியது. அந்த அறிவுக்கு எட்டாத ஒரு அன்பு என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அன்பை மனுஷ அறிவினால் புரிந்து கொள்ள முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அவர் அன்பாய் இருக்கிறார். இது ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். நான் கேட்கிறேன், உங்க மேல அவர் உண்மையாய் அன்பாய் இருக்க கூடுமா? உங்க மேல அவரால் அன்பு செலுத்த முடியுமா? இது ஒரு கேள்வி. இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர், இது ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். இது இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார், இது ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். நான் பர்சனலா கேட்கிறேன், உங்க மேல அவரால் அன்பு செலுத்த முடியுமா? தனிப்பட்ட நபராக நான் உங்களை கேட்கிறேன், உங்கள் மேல் இயேசு கிறிஸ்துவினால் அன்பு செலுத்த முடியுமா? இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் உங்கள் மேல் அவரால் அன்பு செலுத்த முடியுமா? இங்கே ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது, நீ சிநேகிக்கிறவன், ஆனால் அதை உறுதிப்படுத்தும்படி இயேசு லாசருவின் இடத்தில் அன்பாய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம வாழ்க்கையில் நாம் கவனிக்கணும், என்னை அவர் சிநேகிக்க முடியுமா? நான் அவருடைய சிநேகத்திற்குரிய ஒரு நபராக இருக்கிறேனா? அவர் உண்மையாகவே என்னிடத்தில் அன்பாய் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை என்னிடத்தில் இருக்கிறதா? இதுதான் கேள்வி. அன்புங்கிறது பார்த்தீங்கன்னா ஜென்ரலா அவர் அன்பு கூறுறது ஒண்ணு இருக்குது, ஆனா ரொம்ப இன்டிமேட் அவர் அன்பு காட்டுறதுன்றது வித்தியாசம் இருக்குது. இயேசு கிறிஸ்துவை பொறுத்த மட்டும் ஜென்ரலா அவர் எல்லாரும் மேலே அன்பு கூறுறார். யார் மேலே அவருக்கு கசப்பு எரிச்சல் கோபம் வைராக்கியம் எல்லாம் கிடையாது. காட்டி கொடுக்கிற யூதாசை வந்து அவரை முத்தம் கொடுக்கும் பொழுது சிநேகிதனே ஜென்ரலான அன்பு. ஆனால் அவர் உங்கள் மேல் உண்மையாக தனிப்பட்ட விதத்தில் அன்பு கூறுவதற்கு சில நிபந்தனைகளும் உண்டு என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த யூதாசையே பார்த்து சிநேகிதனே அப்படின்ட்டாரு, என்ன நேசிக்க மாட்டாரா? இந்த மாதிரி ஏமாந்துடக்கூடாது. கடைசியில் சிநேகிதனுக்கு நேர்ந்த கதி என்ன? தற்கொலை பண்ணி செத்து போனான். சிநேகிதனே அவர் சொன்னாரு. சிநேகிதனேன்னு சொல்லிட்டதுனால அவன் நல்லா இருந்துட்டானா? அவன் செத்து போனான், தற்கொலை பண்ணி செத்து போனான். என்ன ஒரு கொடுமையான மரணம். அதனால ஆண்டவர் எல்லாரையும் சிநேகிக்கிறார். யூதாசியே சிநேகித்தவர் என்ன சிநேகிக்க மாட்டாரா? ஏமாந்துடாதீங்க. புரியுதா? அவர் முடிவு என்ன? இதுல என்ன தெரியுது? ஆண்டவர் எல்லாரையும் ஜெனரலா சிநேகிக்கிறார். அவர் எல்லாரையும் சிநேகிக்கிறார் காரணத்தினால எல்லாருமே நம்ம பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோம், நம்ம ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம் அர்த்தம் கிடையாது. யூதாஸ் அவர் அங்கீகரிக்கல, அவருடைய வாழ்க்கை அவர் அங்கீகரிக்கல. அதனால நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னையும் சிநேகிக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரை ஆண்டவர் என்னை எல்லாத்தையும் அங்கீகரிச்சுட்டார் நம்ம நினைச்சிடக்கூடாது. ஆண்டவருடைய அங்கீகாரம் என்பது தனிப்பட்ட விதத்திலே நிபந்தனைக்கு உட்பட்டது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவருடைய அங்கீகாரம் என்பது ஜென்ரலா எல்லாருக்கும் வெளிப்படாது, அது நிபந்தனைக்குரியது. இப்ப அந்த நிபந்தனையை கொஞ்சம் பார்ப்போம். அதே யோவான் சுவிசேஷத்தில் 14 அதிகாரம் 23 வசனத்தை வாசிக்கலாம். 14:23
இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம்.
என்ன ஒரு அருமையான வார்த்தை பார். இங்கதான் ஆண்டவர் காரியத்தை உடைச்சு சொல்றார். ஒருவன் என்னிடத்தில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அவனிடத்துலதான் பிதா அன்பா இருப்பார். அன்பா இருக்கிறது மட்டுமல்ல, அவனோடு நாங்கள் வந்து நானும் பிதாவும் சேர்ந்து அவன் கூட வாசம் பண்ணுவோம். காட்ஸ் பிரசன்ஸ்ன்றது சும்மா ஆண்டவரே சோத்திரம் அலையிலையால வந்துடாது. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் தங்கியிருப்பது வெறும் சோத்திரம் அலையிலையா இதுல வச்சு வந்துடாது. ஆண்டவர் நம்மோடு தங்கி இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு தெளிவான காரியங்கள் வேதத்தில் இருக்குது. நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, அவர் ஜென்ரலா நம்ம இடத்தில் அன்பு கூர்ந்து நமக்காக தன் உயிரை கொடுத்திருக்கிறார். பதிலுக்கு நாம் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்பதற்கு அடையாளம் என்ன? அவருடைய வசனத்தை கை கொள்ள வேண்டும். அப்படி வசனத்தை கை கொள்ளுகிறதான நபரிடத்திலே பிதாவும் அன்பா இருக்கிறார். பிதாவும் குமாரனமாக இயேசு கிறிஸ்துவும் சேர்ந்து அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம்னு வாக்கு கொடுக்கிறார். இதுதான் தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம் ஒரு மனுஷனோடு ஆண்டவர் தங்கி இருக்கிறார் என்றால், ஒரு மனுஷனோடு ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார் என்றால், அது ஜஸ்ட் விளையாட்டு காரியம் கிடையாது, சிம்பிளா வந்த விஷயம் கிடையாது. அதற்கு பின்னால நிறைய விஷயம் இருக்குது. அவன் கர்த்தருடைய அன்பு அவன் ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஆண்டவர் அவன் மேல் வச்சிருக்கிற அன்புக்கு இவன் ரெஸ்பாண்ட் பண்ணணும். இவனும் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறணும். அதுக்கு அடையாளமாக வசனத்தை கை கொள்ளணும். வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் ஆண்டவரும் அன்பா இருக்கிறார். அன்பா இருந்து அவனோடு வந்து தங்கி இருக்கிறார், அவனோடு வாசம் பண்ணுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை நேசிக்கிறது எந்த இடத்தில்? பொதுவான அன்பு வேற, என்னை பர்சனலா ஆண்டவர் நேசிக்கணும்னா, பர்சனலா அவரால் நான் நேசிக்கப்பட வேண்டிய ஒரு நபராய், நேசிக்கப்படக்கூடிய நபராய் நான் இருக்க வேண்டும் என்றால், நான் அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற ஒரு நபராக நான் இருக்க வேண்டும். அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற இடத்தில் தான் ஆண்டவர் அன்பாயிருந்து அவனிடத்திலே வந்து வாசம் பண்ணுகிறார். கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேருக்கு வசனத்தை கை கொள்றது கடினமான ஒரு காரியமா இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் மேல் நம்ம அன்பு செலுத்த முடியாத ஒரு நிலைமை. அதுக்குதான் நான் ஒவ்வொரு வாரத்திலும் உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றது, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆவியிலே நிறைஞ்சு வாழுங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 5:5 சொல்லுகிறது, பரிசுத்தாவி உங்கள் மேல் வரும் பொழுது தேவ அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்படுகிறது. அபிஷேகத்தை பெற்று ஆவியிலே நிறைந்து வாழும் பொழுது அந்த ஆவியானவர் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறதற்கு நம்ம இருதயத்தை தூண்டிவிடுகிறார். அந்த அன்புதான் வசனத்தை கை கொள்ள வைக்கிறது. அந்த வசனத்தை கை கொள்வதனால் தான் பிதா நம்ம மேல் அன்பா இருக்கிறார். அவர் நம்ம மேல் அன்பா இருக்கிறதுனால தான் அவர் நம்மளோடு வந்து வாசம் பண்றார். புரியுதா உங்களுக்கு? இதுதான் ஒன்னோடு ஒன்று இணைஞ்ச காரியம். எதையுமே பிரிக்க முடியாது. இதெல்லாம் ஒன்னோடு ஒன்று இணைஞ்ச விஷயம். வசனத்தை கை கொள்வதற்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில் அன்பா இருக்கணும், அன்பு கூறணும். அந்த அன்புக்கு அடைய காரியம் அபிஷேகத்தில் நிறைஞ்சிருக்கணும். இதெல்லாம் ஒன்னோடு ஒன்று இணைஞ்ச விஷயம். இப்படி இருக்கும் பொழுது வசனத்தை கை கொள்வது ரொம்ப முக்கியம். அவனை தான் ஆண்டவர் தட்டி கொள்ள பர்சனல் அவன் மேல் அன்பு காட்டுவார். அவங்களுக்கும் வசனத்தை கை கொள்ளாதவங்களுக்கு ஆண்டவர் வித்தியாசத்தை காட்டுவார். புரியுதா உங்களுக்கு? நான் தெளிவா நீங்க புரிஞ்சுக்கங்க. ஆண்டவர் அன்புள்ளவன் சொல்லிட்டு நம்ம ஜெனரலா கேட்டுட்டு ஏமாந்துட கூடாது. ஆண்டவர் அன்புள்ளவர்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் வசனத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கும் வசனத்தை கை கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் அவருடைய அன்பு வித்தியாசப்படும் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஒரு வீட்டிலே எடுத்துக்கங்க, பொதுவா எடுத்துக்கங்க. ஒரு பெற்றோரா இருக்கிறீங்க நீங்க, உங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது. ஒரு பிள்ளை உங்களை நீங்க என்ன சொன்னாலும் கீழ்படியுது. அவ்வளவு வீட்டில் எல்லாத்துக்கும் உங்களோட இசைஞ்சு போகுது. ரொம்ப உங்களோட அன்பா இருக்குது. எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு ஒத்துழைப்பு கொடுக்கிற ஒரு பிள்ளை, எல்லா விஷயத்திலும் பிரியமாய் நடக்கிற பிள்ளை. இன்னொன்னு இருக்குது, என்ன சொன்னாலும் கேட்கறது கிடையாது. என்ன சொன்னாலும் எதிர்த்து எடுத்து பேசுது. என்ன சொன்னாலும் கீழ்ப்படுகிறது கிடையாது. முரட்டாட்டம். ரெண்டு பிள்ளைகளுமே உங்க பிள்ளைகள் தான். அந்த ரெண்டு பிள்ளைகளில் உங்களுடைய அன்பு வித்தியாசப்படுதில்ல? யோசிச்சு பாருங்க, வித்தியாசப்படுதில்ல? கண்டிப்பா வரும். எல்லாவற்றிலையும் கீழ்ப்படிந்து பிரியமாய் நடந்து ஒத்துழைப்பு கொடுத்து உங்களுக்காகவே ரொம்ப நேசமா எல்லா விதத்திலும் இணைந்து நடக்கிற பிள்ளையிடத்தில் நீங்கள் காட்டுகிற அன்பு வேறு. இன்னொரு பிள்ளையை நீங்க பெற்ற பிள்ளைதான், ஆனால் அந்த பிள்ளை தாறுமாறா எதிர்த்து நின்று வாக்குவாதம் பண்ணி நீங்க சொல்ல எதுக்குமே கீழ்படியாம இருந்தால் அந்த பிள்ளையின் நீங்க காட்டுகிற அன்பு நிச்சயமா டிஃபரன்ஸ் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இதைத்தான் ஆண்டவரும் செய்யறாரு. நான் சொல்றேன், ஆண்டவருடைய இருதயம் இந்த உலகத்துல நமக்குள்ளே புரோகிராம் பண்ணி இருக்குது. நம்ம லைஃபை வச்சு ஆண்டவரை நம்ம புரிஞ்சுக்க முடியும், புரிந்து நம்ம லைஃபை வச்சு ஆண்டவரை புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் ஆண்டவர் அன்பா இருக்கிறார் என்பது பொதுவான விஷயம். நீங்க ரெண்டு பிள்ளையும் உங்க பிள்ளைதான், ரெண்டு பிள்ளைகளையும் நீங்க நேசிக்கிறீங்க, ஆனா ரெண்டு பிள்ளைகளுக்கு வேண்டிய டிரெஸ் வாங்கி கொடுக்குறீங்க, ரெண்டு பிள்ளைகளுக்கு ஒரே சாப்பாடு தான் கொடுக்குறீங்க, எல்லாம் ரெண்டு பிள்ளைகளுக்கு ஒரே விதமா எல்லாத்தையும் செய்யறீங்க, ரெண்டு பிள்ளைகளையும் ஸ்கூல்ல சேர்க்கறீங்க, ரெண்டு பிள்ளைகளும் காலேஜ்ல சேர்க்கறீங்க, ரெண்டு பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்யறீங்க. இது ஜெனரல். ஆனால் உண்மையாய் கீழ்ப்படுகிறதான அந்த பிள்ளைக்கும் அந்த கீழ்ப்படியாமையின் பிள்ளைக்கும் கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்கும். இதைத்தான் ஆண்டவர் சொல்ற. ஆண்டவருடைய வசனத்திற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் நம்ம ரொம்ப அன்பு கூறுகிறார், அந்த நபரை ரொம்ப ஆண்டவர் நேசிக்கிறார், அந்த நபரிடத்தில் வந்து வாசம் பண்றதுக்கு அவர் விரும்புகிறார். அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றதை கவனிக்கணும், அவனிடத்திலே நாங்கள் அன்பாய் இருந்து பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் வந்து அவனிடத்துல வாசம் பண்ணுவோம். என்ன அர்த்தம்? கீழ்ப்படியாத நேரத்தில் நாங்கள் வந்து வாசம் பண்ண மாட்டோம் அர்த்தம் இல்லையா? அவனும் பிள்ளையார்கள், அவனும் ரட்சிக்கப்பட்டிருப்பான், ஆனால் கீழ்ப்படியாமையின் பிள்ளை நடத்தல் நாங்கள் வந்து வாசம் பண்றது கிடையாதுன்னு அர்த்தம். நானும் பிதா வந்து வாசம் பண்ண முடியாது. யார் ஒருவன் உண்மையாகவே வசனத்திற்கு சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறானோ அவனைத்தான் பிதாவும் நேசிக்கிறார், நானும் நேசிக்கிறேன், அவங்களோட தான் நான் வந்து வாசம் பண்றோங்க. அப்போ முதல் காரியம், ஆண்டவருடைய நேசத்திற்குரிய நபராக நாம் இருக்கணும். இப்ப இயேசு கிறிஸ்துவை நீங்க எடுத்துக்கங்க. கீழ்ப்படிதலுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை நான் சொல்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதை படிச்சிருங்க, அதுக்கு பிறகு நம்ம போவோம். மூன்றாம் அதிகாரம் 13 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 13 அந்த அதிகாரம் கடைசி வரைக்கும் படிப்போம்.
அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக இப்பொழுது இடம் கொடு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றான்.
அப்பொழுது அவனுக்கு இடம் கொடுத்தான்.
இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார்.
அன்றியும்
வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது.
கவனிக்க, இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து யோவான் இடத்திலே வருகிறார் ஞானஸ்தானம் பெறுவதற்கு. தேவகுமாரன் வருகிறார். இந்த யோவானை இதை எதிர்பார்க்கல. அவனிடத்துல வந்த கூட்டமே பலவிதமான கூட்டம் மிக்ஸ்டா வந்துச்சு. தாகத்தோடு வந்த கூட்டம் இருந்துச்சு, விரியன் பாம்பு குட்டியும் இருந்துச்சு, எல்லாம் கலந்து வந்துச்சு. எல்லாத்துக்கிட்டையும் போராடி அவன் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்கிறான். சிலர் ரிஜெக்ட் பண்றான், திட்டுறான், உபதேசம் பண்றான். அவன் ஞானஸ்தானமே அவனுக்கு போராட்டமா இருக்குது எல்லார்கிட்டையும். இப்படி அவன் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று இயேசு கிறிஸ்து வந்து நிற்கிறார். அவன் ஆவியிலே உணர்கிறான் தேவனுடைய குமார். அவனுக்கு ஆவியிலே தெரியுது இவர்தான் தேவகுமாரன். அதுக்கு பிறகு அடையாளம் இருந்துச்சு, பரிசுத்த ஆவியானவர் யார் மேல் புறாவை போல் இறங்குகிறாரோ அவர்தான் தேவகுமாரன் என்று பிதா சொல்லியிருந்தாரு. அதன் பிறகு ஞானஸ்நானம் கொடுக்கும் போது இன்னும் தெளிவாக அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். ஆனால் இப்பொழுது வந்து நிற்கும் பொழுதே அவன் ஆவியிலே உணர்கிறான், இயேசு கிறிஸ்துவில் இருந்து அவருடைய பிரசன்னத்தை, தேவ பிரசன்னத்தை அவன் உணர்கிறான். இவர் தேவகுமாரன் அடையாளம் கண்டான், பயந்துட்டான். ஐயோ, தேவகுமாரன் வந்து நமக்கு முன்னால நிற்கிறாரே, நம்ம கையில ஞானஸ்நானம் இருக்கிறதுக்கு நிற்கிறாரே. தடுமாறுகிறான், தடை செய்கிறான். ஆண்டவரே, நான் உம்மால் ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க, நீரிடத்தில் வரலாமா? இயேசு சொன்னார், இப்பொழுது இடம் கொடு, மறுக்காத. நான் தேவகுமாரன், கரெக்ட் தான், நான் ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாத அளவுக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு நான் பரிபூர்ண பரிசுத்தம் உள்ளவர்,
உண்மைதான். ஆனால் தேவ நீதினு ஒன்று இருக்குது, பிதாவுடைய வார்த்தைன்னு ஒன்று இருக்குது, பிதா எனக்கு நியமித்த காரியம் ஒன்று இருக்குது. நான் ஞான ஸ்நானத்திற்கு நான் அப்பாற்பட்டவன், கரெக்ட். நீ எதிர் இது சொல்றது கரெக்ட் தான், நான் தான், நான் ஒருத்தன் தான் ஞான ஸ்நானத்துக்கு அப்பாற்பட்டவர். ஆனாலும் இப்பொழுது இடம் கொடு, ஏன்னா தேவனுடைய வார்த்தை, பிதாவின் கட்டளை என்ன? நானும் போய் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்பதுதான் பிதாவின் கட்டளை. அதனால் இப்பொழுது இடம் கொடு. இப்படி நாம் எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அவன் தடை செஞ்சு பார்த்தான், இயேசு கிறிஸ்து ஒத்துக்கல, கட்டாயப்படுத்தினார், நீ கொடுத்ததான் ஆகணும்னு வற்புறுத்தினார். வற்புறுத்தி ஞானஸ்தானம் பெற்ற உடனே வானம் திறந்துச்சு, தேவ ஆவியானவர் அவரை நிரப்பினார். அதே நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு சத்தம், இவர் என்னுடைய நேசகுமார், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவர் என்னுடைய நேசகுமாரன். நான் கேட்கிறேன், இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே தேவகுமாரன் தானே? ஆமா, பிறக்கும் போதே அவர் தேவகுமாரன். அவர் 12 வயதிலே நாசரேத்திலிருந்து எருசலேமுக்கு வந்தபொழுது அவர் எருசலேமில் தங்கிவிட்டாரே, 3 நாட்கள் தங்கியிருந்து வேத வசனத்தை கற்றுக்கொண்டாரே, அப்பொழுதும் அவர் தேவகுமாரன் தானே? தேவகுமாரன் தான். அதன் பிறகு தன்னுடைய வாலிப வயதிலே தச்சனாக வேலை செய்து, தச்சு வேலை செய்து தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பரிசுத்தமாய் வாழ்ந்து, அவர் தச்சு வேலை செய்து தன்னுடைய குடும்பத்தாரை, மாம்ச பிரகாரமாக இருந்த அந்த குடும்பத்தை கவனித்தாரே, தன் கடமையை நிறைவேற்றினாரே, அப்பவும் அவர் தேவகுமாரன் தானே? தேவகுமாரன் தான். அப்ப பிதா நேசிக்கலையா? இல்ல, நேசிச்சார், எல்லாம் இருந்துச்சு. ஆனால் பிதா எந்த ஒரு கட்டத்தில் தன்னுடைய நேசத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் வெளிப்படுத்தினார் என்றால், இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் வெளியரங்கமாய் வெளிப்பட்ட பொழுதுதான் அவருடைய உண்மையான மனதிற்குள் அடக்கி வைத்திருந்த அந்த நேசத்தை, அந்த அடக்கி வைத்திருந்த அன்பை, இயேசு கிறிஸ்துவின் மேல் அவர் அடக்கி வைத்திருந்ததான், அவரை குறித்து அடக்கி வைத்திருந்த அந்த அன்பை அவர் அந்த இடத்தில் வச்சுதான் வெளியரங்கமாய் பப்ளிக்க பேசினார். எல்லாரும் கேட்கும் விதத்தில் ஓபனா சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். அவருடைய கீழ்ப்படிதல் பிதாவுடைய மௌனத்தை கலைத்தது. அதுவரைக்கும் அந்த 30 வருஷம் அவர் அவரிடத்தில் அன்பா இருந்தார், அந்த 30 வருஷம் அவரிடத்தில் நேசமா இருந்தார், சந்தேகமே கிடையாது. ஏன்னா அவர் 30 வருஷம், அதுக்கு முன்னால் 30 வருஷம் அவர் 100 பரிசுத்தம் உள்ளவர், சந்தேகமே கிடையாது. 30 வருஷம் அவர் வசனத்தை கை கொண்டவர் தான், சந்தேகமே கிடையாது. ஆனால் இந்த கட்டத்தில் தன்னுடைய கீழ்ப்படிதலை பகிரங்கப்படுத்தினார் எல்லாருக்கும் முன்பதாக. யோவான் தடை செய்த பொழுதும் அதை தாண்டி வற்புறுத்தி ஞானஸ்தானம் பெற்றார். இது சாதாரண விஷயம் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தது சாதாரண விஷயம் கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தன்னை பார்க்கிலும் குறைவுள்ளவன், பாவமே இல்லாதவர், பாவம் உள்ள ஒரு மனுஷனிடத்தில் வந்து ஞானஸ்தானம் எடுக்க வந்து நிற்கிறார். யோவான் ஸ்நானகன் சுபாவத்தின்படி பாவம் உள்ளவன், இயேசு கிறிஸ்துவோ பாவமே இல்லாதவர். பாவம் இல்லாத இந்த பரிசுத்தர் பாவ சுபாவம் உள்ள ஒரு மனுஷனுக்கு முன்பாக வந்து ஞானஸ்நானம் கொடுத்து வந்து நிற்கிறார். கள்ளர்களும் ஏமாற்றுக்காரர்களும் விரியன் பாம்பு குட்டிகளும் வந்த அந்த வரிசையிலே இவர் வந்து பின்னால நிற்கிறார். சாதாரண விஷயம் கிடையாது. அந்த லைன்ல வந்து நிற்கிறதுனா எல்லாம் என்ன நினைப்பான், இந்த கூட்டத்தில் இவர் வந்து நிற்கிறார். யோசிச்சு பாருங்க, தப்பான ஆட்கள் நிக்கிற கூட்டத்தில் இவரும் வந்து நிக்கிறாரு. மாய்மாலம் பண்ணி ஞானஸ்தானம் எடுக்கணும் வந்து ஏமாத்திட்டு நிக்கிற அந்த கூட்டத்தில் அந்த லைன்ல இவரும் வந்து நிக்கிறாரு. எது அவரை நிக்க வச்சது? என் பிதாவின் வார்த்தையை நான் கை கொள்ள வேண்டும். அதுக்காக நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, யார் தடை செய்தாலும் பரவாயில்ல, நான் என் பிதாவின் வார்த்தையை கை கொள்ள வேண்டும். அதனால் யார் என்னை பற்றி என்ன பேசினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, யார் என்னை கேவலப்படுத்தினாலும் பிரச்சனை இல்லை, யார் அதை பற்றி என்ன நினைச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, என் பிதாவின் வார்த்தைகளை நான் கை கொண்டு நடக்க வேண்டும். இதுதான் அவருக்குள்ள இருந்துச்சு, அந்த கீழ்ப்படிதலில் அவருக்குள் இருந்த ஒரு வைராக்கியம். பிதாவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதை அவர் வெளிப்படையாய் செய்யும் பொழுதுதான் பிதா ஓப்பனை கன்ஃபஸ் பண்ணார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். தேவ பிள்ளையே, மனுஷரிடத்துல பாராட்டு வாங்காதீங்க, அது பெரும்பாலும் உண்மையா இருக்காது. ஆண்டவர் உங்களை பாராட்டணும், ஆண்டவர் உங்களை பத்தி சாட்சி சொல்லணும், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவள் என்னுடைய நேசகுமாரத்தி. ஆண்டவர் உங்களை பார்த்து சாட்சி சொல்லணும், உன்னில் நான் பிரியமா இருக்கிறேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லணும், அதுதான் வாழ்க்கை, அதுதான் சாட்சி. மனுஷன் கொடுக்கிற சாட்சி பெரும்பாலும் உண்மையா இருக்க, ஆனா ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கணும். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கணும். ஆகையினாலே முதல் காரியம், கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் கீழ்ப்படிதலை காட்டினால் ஆண்டவருடைய நேசத்துக்குரிய நபராய் நீங்க இருப்பீங்க. லாஸ்திருவை பார்த்து அநேகர் இயேசுவின் மேல் விசுவாசம் வச்சாங்கன்னா அவன் வாழ்க்கை முதல் காரியம் ஆண்டவருடைய நேசத்திற்குரியவன். நீங்கள் சொல்ல ஆண்டவருடைய நேசத்துக்குரியவர்கள் அந்த கீழ்ப்படிதலை உங்க வாழ்க்கையில காட்டிட்டே இருங்க, உங்களை பார்த்து அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். இரண்டாவது, மறுபடியும் 11 யோவான் 11:4 வசனத்தை வாசிக்கலாம்.
இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார்.
போதும். இரண்டாவது, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்ற செய்தி வந்தவுடனே இயேசு கிறிஸ்து உடனே ஒரு தேவ சித்தத்தை அங்கு டிக்ளேர் பண்றார், ஒப்பனை சொல்றார். இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாய் இராமல் தேவ நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்று சொல்றார். இந்த வியாதியின் செய்தியை கேட்டவுடனே ஆண்டவர் அதற்குரிய பின்னணியை சொல்றார், அதற்குரிய காரணத்தை விளக்குறார். இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாய் இல்லை, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. இது ஒரு மரணத்திற்கு ஏதுவான வியாதியில் அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான், அதனாலதான் அப்படி ஒரு செய்தி வந்துச்சு. அந்த வியாதியில் அவன் மரித்தும் போனான், அது உண்மை. அப்ப அந்த மரணத்துக்கு ஏதுவான வியாதி தான் அது, அவன் மரித்தது உண்மை நடந்துச்சு, பிசிக்கலா அவனுக்கு இதெல்லாம் நடந்துச்சு. அப்படி பார்க்கும்போது இந்த மரணத்திற்கு எதுவான வியாதியிலே அவன் துன்பப்பட்டு அந்த கடைசி கட்டத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், இந்த வியாதி மரணத்திற்கு எதுவாயிராமல் தேவநாமத்தின் மகிமைக்காக இது வந்திருக்கிறது. நம்ம லைஃப்ல நம்ம சில காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த லாசருவையும் மார்த்தாளையும் மரியாளையும் இயேசு கிறிஸ்து சிநேகித்தார், உண்மைதான். அந்த வீட்டுக்கு ஏற்கனவே அவர் விசிட் எல்லாம் பண்ணியிருக்கார், அதை நம்ம பின்னால பார்க்கலாம். அப்படி இருக்கும் பொழுது இவனுக்கு இப்படி ஒரு கொடிய வியாதி, மரணத்தை நோக்கி அவன் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, அதான் காரணம். பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்கும். நம்ம வந்து ஒரு காரியத்தை வச்சு நம்ம உடனே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட முடியாது. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வந்தா உடனே அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட முடியாது, இதனால்தான் அவனுக்கு அது ஆச்சுன்னு. பைபிள்ல ஆண்டவர் பல காரியங்களை பல காரியத்தில் வைக்கிறார். இதுக்கு இன்னொரு சாட்சி காட்டுறேன். யோவான் 9:3 வசனங்களை வாசிக்கிறார்.
அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி,
ரபி,
இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்,
இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ
என்று கேட்டார்கள்.
இயேசு பிரதியுத்தரமாக,
அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள்
இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு
இப்படி பிறந்தான்.
பாத்தீங்களா ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு? இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 சீஷர்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறார். வழியில ஒரு குருட்டு பிச்சைக்காரன் உட்கார்ந்து பிச்சை எடுத்துட்டுகிறான். சீஷர்கள் அதை வச்ச உடனே டக்குன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, இவன் மோசமானவன், பாவி, என்ன பாவம் பண்ணானோ இவன் வந்து குருடனா பிறந்திருக்கிறான் இல்லையா. இவன் பிறக்கும் போதே குருடன், பிறவி குருடன். அப்ப இவனுடைய குருடனா பிறந்திருக்கிறான், அவன் எப்ப பாவம் பண்ணா? இவனுடைய அசம்ஷன் என்ன?
போன ஜென்மத்தில் என்ன அக்கிரமம் பண்ணானோ என்ன பாவம் பண்ணானோ இந்த ஜென்மத்தில் குருடனா வந்து பிறந்திருக்கிறான் பாருவேன். உடனே ஒரு முத்திரை குத்துறாங்க. அவன் குருடனாய் பிறந்ததற்கு அவன் என்ன தப்பு பண்ணான், ஆனால் அவனுக்கு ஒரு முத்திரை குத்திட்டாங்க. யார் செய்த பாவம் கேள்வி, இவன் செய்த பாவம், போன ஜென்மத்தில் என்ன அக்கிரமம் பண்ணானோ இந்த ஜென்மத்தில் குருடனாய் பிறந்து அவஸ்தப்பட்டு. ரெண்டாவது, இவங்க பெத்தவங்க என்ன அக்கிரமம் பண்ணாங்களோ அந்த சாமையும் வாழ்க்கையில் வந்து இறங்கிடுச்சு, குருடனாய் உள்ள பிறந்துருச்சு. இவன் செய்த பாவமும் இவனை பெற்றவர்கள் செய்த பாவம். இன்னைக்கு உலகம் இப்படிதான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும். நமக்கு ஒரு பிரச்சனை என்றால், ஒரு போராட்டம் என்றால், ஒரு துன்பம் என்றால், என்ன பாவம் பண்ணாங்களோ, என்ன அக்கிரமம் பண்ணாங்களோ, இந்த பிரச்சனையில் அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கன்னு வாங்க. ஆனா இந்த ரெண்டு கேள்விக்கும் அப்பாற்பட்ட ஒரு பதில் இருக்குது. இது இவன் செஞ்ச பாவமும் கிடையாது, இவனை பெற்றவள் செஞ்ச பாவமும் கிடையாது. தேவனுடைய கிரியை இவனுக்குள் வெளிப்படும் பொருட்டு இவன் இப்படி பிறந்திருக்கிறான். லாசருவுக்கு ஏன் வியாதி வந்துச்சு? அவன் செஞ்ச பாவமா? இல்லை. அவனுடைய சகோதரிகள் செஞ்ச பாவமா? இல்லை. அவனுடைய பெற்றவள் செஞ்ச பாவமா? இல்லை. அந்த வாலிப வயசுல ஏன் அவனுக்கு அந்த மரணம், ஏன் அந்த மரணத்திற்கு ஏதுவான வியாதி, ஏன் அந்த சூழ்நிலை அவனுக்கு? தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக இது நடக்குது. புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இருக்குது. சரீரத்தில் பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது, பணப்பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனையை நீங்கள் சுமந்துட்டு இருக்கிறீங்க. அதுக்கு நாலு பேர் உங்களுக்கு நாலு விதமான ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணானோ, என்ன பாவம் பண்ணானோ, எதுக்கு தான் உனக்கு அதனால இந்த பிரச்சனையில் இருக்கிறான். உங்களை பார்த்து நாலு பேர் நாலு முத்திரை குத்துவாங்க. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி, அக்செப்ட் பண்றீங்களா? உங்கள் வாழ்க்கையில் வருகிற ஒரு பிரச்சனையை கண்டு சுத்தி இருக்கிறவங்க நாலு விதமான சாட்சி உங்களுக்கு சொல்லுவாங்க, நாலு விதமா நாலு பேசுவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே குறைவு இருக்கிறது தான் நம்ம சரிப்படுத்தணும், அது கரெக்ட் தான், அது அவசியமானது. ஆனால் எந்த ஒரு காரணம் இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது, நாலு பேர் நாலு விதமா பேசுறாங்க. ஒன்ன தெரிஞ்சுக்கணும், அதை பார்த்து முறுமுறுக்க கூடாது. ஆண்டவரே, நான் உங்களை உண்மையா பின்பற்றினேன், உங்களுடைய வசனத்தை கை கொண்டனே, ஏன் ஆண்டவரே இந்த வியாதி, ஏன் இந்த மரணத்திற்கு ஏதுவான வியாதி, ஏன் எனக்கு கடன் பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு எந்த காரியம், ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை, ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை இருக்குது. முறுமுறுக்க கூடாது, ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்க கூடாது. நான் உங்களை பின்பற்றலையா, எதுக்கு ஆண்டவர் இந்த பிரச்சனையில் என்ன கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. முறுமுறுக்க கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. ஒன்ன தெரிஞ்சுக்கணும், நான் கர்த்தரை உண்மையாய் பின்பற்றுகிறேன் என்பதில் நான் தெளிவாருகிறேன். எனக்கு இந்த பிரச்சனை வருது, என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அது என்னன்னு தெரியாது, பேசுவான். ஆனால் ஒன்னு, இப்படி நான் கர்த்தரை உண்மையாய் பின்பற்றுகிறபடியினால் என் வாழ்க்கையில நடப்பதில் ஏதோ ஒரு விதத்தில் தேவநாமம் மகிமைப்பட போகிறது. ஆமென். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். லாசருவின் விஷயத்தில் அதுதான், தேவநாமத்தின் மகிமைக்காக, தேவனுடைய நாம மகிமைக்காக அந்த காரியம் நடந்துச்சு. அந்த பிறவி குருடன் ஏன் அவன் குருடனாய் பிறந்தான், தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படி அவன் அப்படி பிறந்தான். அது அவன் செஞ்ச பாவம் கிடையாது, அவனை பெற்றவங்க செஞ்ச பாவமும் கிடையாது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில பிரச்சனைகள், சில போராட்டத்திற்கு நீங்களும் காரணமா இருக்க மாட்டீங்க, உங்க பெற்றவங்களும் காரணமா இருக்க மாட்டாங்க, வேற யாரும் காரணமா இருக்க மாட்டாங்க. அந்த இடத்தில் தேவனாகி கர்த்தர் தன்னை மகிமைப்படுத்த விரும்புகிறார். அதனால அந்த பாதையின் வழி உங்களை கடந்து போக பண்றார். அதை புரிந்து கொள்ளணும், அதை புரிந்து கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே, இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நீங்க எனக்கு நீங்க மகிமைப்பட போறீங்க, என் வாழ்க்கையில் நீங்க மகிமைப்பட போறீங்க, பெரிய காரியத்தை செய்ய போறீங்க, என்ன டியூன் அப் பண்றீங்க, என்னை ஆயத்தப்படுத்துறீங்க. அதுல நம்ம தெளிவா இருக்கணும். ஆண்டவரை முறுமுறுக்க கூடாது, கேள்வி கேட்க கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் அவருக்கு மகிமை செலுத்தணும், அவருக்கு மகிமை செலுத்தணும். இந்த சம்பவங்கள் எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய நாம் மகிமைப்பட்டுச்சு. லாசருவை பார்த்தே அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டாங்க. இதுதான் பைபிள் ஒரு அற்புதமான காரியம். இயேசு கிறிஸ்துவை பார்த்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது வேற, லாசருவை பார்த்து இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன? அவன் கடந்து போன இந்த பாதை, அவன் கடந்து போன அந்த பாதை தான் அந்த அளவுக்கு அவனை கொண்டு போச்சு. நம்ம வாழ்க்கையில் நீ கடந்து போகிற பாதை குறித்து நீங்க சோர்ந்து போகக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது, முறுமுறுக்க கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆண்டவரை நான் உங்களை பின்பற்றுகிறேன், என்னால் முடிந்த அளவுக்கு நான் உங்களை உத்தமமாக பின்பற்றிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் இந்த பாதையிலே தேவநாம மகிமைப்பட போகிறது. அந்த யோவான் 9 அதிகாரத்தை எனக்கு வேறமா பேசுறதுக்கு எனக்கு ஆசை இருக்குது, ஆனால் இப்ப பேச முடியாது. இது ஒரு நாள் ஒரு ஈவினிங் சர்வீஸ்ல ஃபுல்லா பேசியிருக்கிறேன். அந்த அதிகாரத்தை நீங்க கண்டிப்பா படிக்கணும். யோவான் 9 அதிகாரத்தை நீங்க ஃபுல்லா படிக்கணும். இப்ப எனக்கு அதை எடுத்தனா சப்ஜெக்ட் ரொம்ப டைம் போயிடும். அதுல பாத்தீங்கன்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக, தேவனுடைய கிரியைகள் இவனுக்குள் வெளிப்படும்படியாக இப்படி பிறந்திருக்கிறான் ஆண்டவர் சொல்லுவார். அதுக்கு பிறகு அவனை இயேசு கிறிஸ்து தனியை கூட்டிட்டு போவார். சும்மா கதை மட்டும் சொல்லிடுறேன். தரையிலே உமிழ்ந்து அந்த ஊழ் நீரை சேர் உண்டாக்கி அந்த கண்ணை இல்லை குழி விழுந்து இருக்குது, கண்ணை இல்லாம அந்த இடத்துல ஓட்டையா இருக்குது. அந்த இடத்துல வச்சு அந்த மண்ணை எடுத்து பூசி நீ போய் சீலவாம் என்கிற குளத்துல போய் கழுவுனுவார். அவன் போய் அந்தபடியே போய் கழுவான், அவனுக்கு கண் அப்படியே வந்துடும். அந்த மண்ணை பூசுறது மண் அப்படியே கண்ணா மாறிடும். அற்புதம் அப்படி நடந்துருச்சு. பிதா எப்படி மண்ணை வைத்து மனுஷனை உண்டாக்கினாரோ அதே கிரியேஷன், அதே கிரியேட்டிவ் முறைகள் அங்க செய்யறாரு. இயேசு கிறிஸ்துவும் மண்ணை வச்சு கண்ணை உண்டாக்கிட்டாரு. இப்பொழுது அவன் பார்வை அடைந்தவனா திரும்பி வந்தான். அவனுக்கு யாருன்னே தெரியாது, தனக்கு யார் சொன்னது யார் இதை செஞ்சதுன்னு தெரியாது. போனா பார்வை அடைஞ்சான், ஆனா இப்ப அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இல்லை. ஏன்னா அவர் வேற இடத்துல இருக்கிறார். போய் அங்க கழுவினார். அவன் போய் அங்க கழுவிட்ட பிறகு அவன் இயேசுவை பார்க்கல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதம் பருதிமையும் இருக்கிறான். இது படிக்க வேண்டாம். மத்தை மார்க்கு 10:46-52 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அங்க பருதிமைன்னு ஒரு குருடன் வருவான். ஆண்டவரே நான் பார்வை அடையினா, அவன் முன்னால நிக்க வச்சு உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகட்டும். டக்குன்னு பார்வை கிடைக்கும். அவன் பார்வையில முதல் பார்த்தது இயேசுவை நேரா பார்க்கலாம். அவன் பார்வை கிடைச்சு பார்த்தால் இயேசு கிறிஸ்து டைரக்டா டக்குனு முதல் அவரை தான் ஃபர்ஸ்ட் பார்த்தான். அது அவனுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட். ஆனா இவன் நிலைமை அப்படி கிடையாது. இவனை கர்த்தர் அனுப்பி விட்டுட்டார். சிலவம் குளத்துக்கு போன்ட்டார். தடவி தடவி சிலவம் குளத்துக்கு போய் அங்க போய் கழுவுறான். அங்க பார்வை அடையுது. அங்க பார்வை கிடைச்சா அங்க இயேசு இல்லை. இப்பொழுது இவன் அந்த இடத்துல பிரபலமான ஒரு பிச்சைக்காரன், எல்லாருக்கும் அறிந்திருக்கிற பிச்சைக்காரன். ஜனங்கள் வந்து பாக்குறாங்க இவன் எப்படி பார்வை கிடைச்சது. ரொம்ப அருமையான அதிகாரம் 9 நீ படிக்கணும். ரொம்ப டீட்டெயிலான விஷயம் இருக்குது அதுல. அப்போ அவனை பார்த்து கேறாங்க உனக்கு எப்படி பார்வை கிடைச்சது. ஒருத்தர் வந்தாரு என் கண்ண சேத்த பூசினாரு போய் கழுவினாரு அப்படி பார்வை கிடைச்சது. பரிசேயர்கள் நோண்டி நோண்டி கேட்கிறாங்க இது ஓய்வு நாளா இருக்கு, செய்யக்கூடாது, இது எப்படி நடந்துச்சு. இல்ல நான் குருடனா இருந்தா நான் பார்வை கிடைச்சது எனக்கு அதான் தெரியுங்கிறான். அவனுக்கு இயேசுவை தெரியல. பெத்தவங்களுடைய பெத்தவங்க இருக்கிறாங்க அவங்ககிட்ட போய் கேட்கறாங்க உங்க மகன் உண்மையிலேயே குருடனா தானா, இல்ல ஏதாவது மேஜிக் பண்ணிட்டு இருக்கிற ஏமாத்து வேலை பண்றானா, உண்மையாகவே குருடனா தான் பிறந்தானா. அவங்ககிட்ட போய் கன்ஃபார்ம் பண்றாங்க. அவங்க சொல்றாங்க ஆமா உண்மையிலே குழந்தைய பிறக்கும்போது குருடனா தான் பிறந்தான், ஆனால் பார்வை எப்படி கிடைச்சதுன்னு எங்களுக்கு தெரியலன்னு அவங்க மழுகுவாங்க. ஏன் தெரியுமா, இயேசு கிறிஸ்துவை யாராவது அறிக்கை பண்ணினால் தேவாலயத்தை விட்டு அவங்க புறம்பாக்கிட்டு வாங்கன்னு யூதர்கள் மிரட்டி வச்சிருந்தாங்க. அதனால இயேசு கிறிஸ்துவை பத்தி அவங்க ஒன்றும் பேசல. ஒரு என்னமோ கூடனா இருந்தா பார்வை கிடைச்சது அது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். அவங்க மழுப்பிட்டாங்க, பெத்தவங்களை மழுப்பிட்டாங்க. திருப்பி அந்த யூதர்கள் வந்து இவனை பிடிச்சி கேட்கிறாங்க உண்மையாவே கூடனா இருந்தியா, உனக்கு எப்படி பார்வை வந்துச்சு, யார் அதை செஞ்சாங்க. அவன் சொன்னா முன்னாலேயே சொன்னேன் நான் குருடனா தான் இருந்தேன், ஒருத்தர் வந்தார் இப்படி பண்ணாரு. இப்ப நான் திருப்பி திருப்பி நீங்க என்கிட்ட ஏன் கேட்கறீங்க, அவருக்கு சீஷராக உங்களுக்கு மனது உண்டோணுமா, திருப்பி ஒரு கேள்வி கேட்பான். நீ எங்களுக்கு போதிக்கிறாயா, அவனை திட்டுவாங்க. நீ தேவனை மகிமைப்படுத்து, அவன் பாவியா இருக்கிறான்னு வாங்க. இயேசு கிறிஸ்து மட்டம் தட்டதுக்கு பாப்பாங்க. நீ தேவனை மகிமைப்படுத்து, உனக்கு கண்ணை கொடுத்து அந்த ஆளு நீ மகிமைப்படுத்தாத, அவன் பாவி அப்படின்னு வாங்க. அழகான டாக்டின் சொல்லுவான் 9:31 பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு பிரியமானதை செய்தால் தேவன் அவனுக்கு செவி கொடுப்பார். பர்ஃபெக்ட் டாக்டரின். ஒரு பிச்சைக்காரன் டாக்டரின் கொடுக்கிறான். வேதத்தை கற்று அறிந்த யூதர்களுக்கு ஒரு பிச்சைக்காரன் வேதத்தின் சத்தியத்தை பிச்சு வாங்குறான். என்ன வார்த்தை! பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் தேவன் அவருக்கு செவி கொடுப்பார். யார் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார்? அந்த யூதர்களுக்கு இவன் சேலஞ்ச் பண்றான். அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல, இவன்கிட்ட ஒண்ணுமே பேச முடியல. அவன் பயங்கர பிரீச்சர் ஆயிட்டான். யாரு கண்டு பயப்படாத பிரீச்சர் ஆயிட்டான். யூதர்களை டைரக்டா எதிர்த்து நிக்கிற பிரீச்சர் ஆயிட்டான். இயேசு கிறிஸ்து அப்புறம் யூதர்கள் அவனை விரட்டி போடா வெளியிலன்னு, முற்றிலும் பாவத்தில் பிறந்தன்னு எங்களுக்கு போதிக்கிறாயன்னு அவனை விரட்டி அடிச்சிட்டாங்க. அவன் விரட்டப்பட்டான் என்பது இயேசு அறிந்து அவன்கிட்ட போய் தேவனுடைய குமாரனத்தில் விசுவாசமா இருக்கிறாயு கேட்டார். ஆண்டவர் அவர் யாருன்னா உனக்கு முன்னால் நிக்க நான் தான் பாவறினார். உடனே அவன் அவரை பணிந்து கொண்டான். என்ன சாட்சி! நான் நினைக்கிறேன் இவன் அந்த 120 இவன் ஒரு ஆளா வந்திருப்பான். அவ்வளவு போல்டா வந்து நின்னான் ஆண்டவருக்காக, எல்லாத்தையும் எதிர்த்து நின்னான். அதனால கண்டிப்பா அந்த 120 இவன் கண்டிப்பா ஒரு ஆளா வந்திருப்பான். கர்த்தருக்காக வல்லமையாய் ஊழியம் செய்கிற நபராய் சாட்சியா மாறியிருப்பான். காரணம் என்ன? தேவனுடைய கிரியைகள் அவனுக்குள்ளது வெளிப்படும்படி தேவனாகிய கர்த்தர் அவனை எப்படி பிறக்க பண்ணார், அவன் லைஃப்ல நடந்த காரியத்தில் தேவனுடைய கிரியை ஏற்ற நேரத்தில் வெளிப்பட்டது, அவன் வாழ்க்கையே தேவ மகிமையாய் மாறி போனது. சொல்றேன், உங்க வாழ்க்கையில தேவநாம மகிமைப்பட ஆண்டவர் விரும்புகிறார். தேவனுடைய நாமம், தேவனாகிய கர்த்தருக்கு நீங்க நல்ல சரியான சாட்சியா இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார். அந்த சாட்சியுள்ள வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பதற்காக சில பிரச்சனைகளின் வழியிலே கர்த்தர் உங்களை கொண்டு போறார். அந்த பாதையை உணர்ந்து நீங்கள் முறுமுறுக்காமல், சோர்ந்து போகாமல், கேள்வி கேட்காமல் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நீங்கள் அவருக்காய் வாழ்வீர்கள் என்றால், ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்களை அந்த நடத்தின பாதை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஒரு மகிமையான சாட்சியாக எழுப்புவார். அதான் நடக்கும். இன்னும் உங்கள் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் பெருகும். இன்னும் வல்லமையாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்களை குறித்த தேவ திட்டம் அருமையாய் நடக்கும். மூணாவது காரியம், மறுபடியும் யோவான் 11:6 வாசிங்க.
அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது,
அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது,
தாம் இருந்த இடத்திலே பின்னும் இரண்டு நாள் தங்கினார்.
மூணாவது விஷயம், இது ரொம்ப கான்ட்ரவர்சியான ஒரு ஸ்டேட்மெண்ட். இது அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தான் இருந்த இடத்திலேயே பின்னும் ரெண்டு நாள் தங்கினாராம். இந்த சகோதரிகள் சொன்னாங்க, நீ சிநேகிக்கிறவன் நாங்க, வேதம் தெளிவாக யோவான் அதை எழுதுறாரு, இயேசு கிறிஸ்து இந்த லாஸ்டர் நிமிடத்தில் அன்பாக இருந்தார்ன்றது தெளிவாக யோவான் எழுதியிருக்கிறாரு. அன்புக்கு தான் அடையாளமா? சிநேகத்திற்கு தான் அடையாளமா? ரஷ் பண்ண வேண்டாம், உடம்பு சரியில்லை, மரணத்துக்கு எதுவான வியாதியா இருக்கிறான்னு உடனே ஓட வேண்டாம், பதற வேண்டாம். ரொம்ப கேஷுவலா இருக்கிறார். ரெண்டு நாள் நிம்மதியை தங்கிட்டாரு. ஒருத்தர் மேல உங்களுக்கு அன்பு இருந்தால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஓட மாட்டீங்க. ஒருத்தர் மேல உங்களுக்கு உண்மையான பாசம் இருந்தால் நீங்க அவங்களுக்கு ஒரு கஷ்டம் ஓட மாட்டீங்க, போய் பார்க்க மாட்டீங்க. ஆனா இயேசு அதை செய்யல, பதறல, எப்படி இருக்கிறான்னு ஒரே தவிக்கல, உடனே கிளம்பி ஓடல. இருந்த இடத்துல இன்னும் ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா தங்கினார், அப்புறம் தான் கிளம்பி போனார். இயேசு கிறிஸ்தவனுக்கு ஆக இந்த இடத்துல ரெண்டு நாள் தங்கினதுக்கு காரணம் என்ன? லாசரு சாக வேண்டும். அந்த சகோதரிகள் கேட்டாங்க, அவர் வந்தபோது, ஆண்டவரே நீங்க முன்பாக வந்திருந்தே அவன் மரிக்காம தடுத்திருக்கலாமே. நான் அந்த யூதர்கள் சொன்னாங்க, இவர் முதல்ல வந்திருந்தா இவரை காப்பாத்திருக்கலாமே. ஆனா பர்பஸ் தான் ரெண்டு நாள் தங்கிட்டு போனார். லாசரு சாகனம், இவர் போயிட்டாருன்னா அவனை வியாதியிலே சுகமாக்கிட்டுவார். அது வேண்டாம், அது பிரச்சனை. அது அங்க போயிட்டு நான் சுகமாக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. எதிரில் போய் நின்றுட்டு நான் சுகமாக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. அது சரிப்பட்டு வராது. இருக்கிற இடத்துலயே ரெண்டு நாள் இருந்து லாசருவை சாக விட்டார். மூணாவது, நம்ம வாழ்க்கையின் மூலமாக கர்த்தர் மகிமைப்படணும்னா நம்ம சாகணும். நம்ம வாழ்க்கையின் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட வேண்டும் என்றால் நம்ம சாகணும். நம்ம செத்தாதான் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் மகிமைப்படுவார். சாகணும்னு ஒன்ன விஷயம் தெரியாமா? ஐயோ, சாகணுமா? செத்தாதான் மகிமைப்படுவானா? நம்ம சாகணும். நம்முடைய வாழ்க்கை, பழைய வாழ்க்கை, ஜென்ம சுபாவ வாழ்க்கைக்கு நம்ம சாகணும். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்தோம் இல்லையா? ஜென்ம சுபாவத்துக்கு நம்ம சாகணும். பவுல் சொல்றார் கலாத்திய 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் நான் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். படிக்கலாம், அந்த வசனம் நல்லா இருக்கும். கலாத்திய 2:20 படிப்போம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன்.
ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல. கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ
என்னில் அன்பு கூர்ந்து
எனக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே
பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவோடு நான் சிலுவையில் அறையப்பட்டுட்டேன். பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டுட்டான், செத்தாச்சு. ஆனாலும் நான் பிழைச்சிருக்கிறேன். எப்படி? தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால நான் பிழைச்சிருக்கேன். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையின் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும் என்றால் உங்கள் பழைய வாழ்க்கைக்கு நீங்க சாகணும், ஜென்ம சுபாவத்திற்கு நீங்க சாகணும், நிர்விசார வாழ்க்கைக்கு நீங்க சாகணும், உங்களை மையப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கைக்கு நீங்க சாகணும், சுயநலமான வாழ்க்கைக்கு நீங்க சாகணும், கர்த்தரை முன்வைக்காத வாழ்க்கையை விட்டு நீங்க சாகணும். அந்த வாழ்க்கை செத்தாதான் உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் மகிமைப்பட முடியும். லாசருவின் மூலமாக ஒரு கூட்ட ஜனங்கள் அவனை பார்த்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார், அவன் சாகணும். இந்த லாசருடைய வாழ்க்கையில் என்ன காரியம் அதை நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்றேன். ஏன் இவனை சாகணும்னு ஆண்டவர் விட்டார்? இப்ப அவன் லைஃப்ல முன்னால் அந்த வீட்டில் நடந்த ஒரு சம்பவம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:38-42 படிக்கலாம்.
பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே.
மரியாள் தன்னை விட்டு எடுபடாத.
நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார்.
கவனிங்க, இயேசு கிறிஸ்து இப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறார். இங்க மார்த்தாள் மரியாள் லாசர் இருக்க அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறார். இது வந்து ஒரு குட்டி சர்ச் எடுத்துக்கலாம். அந்த வீட்டுக்குள் நுழைந்த இயேசு இன்றைக்கு தம்முடைய சபையாகி இந்த வீட்டுக்குள்ள இன்னைக்கு நம்மளை நுழைஞ்சிருக்கிறார். இந்த மூணு பேரும் சபையில மூன்று கேட்டகரி விசுவாசிகள். இந்த செய்தியை எத்தனையோ தடவை இந்த வேத பகுதியை வாசிச்சிருக்கிறோம். ஆனா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான காரியங்களை ஆண்டவர் சொல்ற. இதை நான் முதல் முறையாக நான் சொல்றேன், இந்த இப்ப சொல்ற காரியத்தை. இந்த மூன்று பேர் இருக்கிற வீட்டுக்குள் வந்தது, இது ஒரு குட்டி சர்ச், மூன்று விசுவாசிகளை கொண்ட சர்ச். இது இன்றைக்கும் சபையிலே மூன்று விதமான கூட்டம் இருக்குது. ஒவ்வொரு சபையிலையும் பார்த்தீங்கன்னா மார்த்தாள் இருக்கிறாங்க, மரியாள் இருக்கிறாங்க, லாசர் இருக்கிறாங்க. இது ஒரு குட்டி சர்ச்சு கடையாளம். மார்த்தாள் இவ்வளவு இயேசுவை அடைச்சவ வீட்டுக்கு. இந்த மார்த்தாள் யார் தெரியுமா? சபையிலே மார்த்தாள் விசுவாசிகள் வரும்போதே கவலையா வருவாங்க, பிரச்சனை யோசிச்சுக்கிட்டே வருவாங்க, உட்காருவாங்க, தலையாட்டிட்டு இருப்பாங்க மெசேஜ் நேரத்தில். ஆனா உள்ள பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும். கவலையோடையே வந்து கவலையோடையே உட்கார்ந்த வசனம் கேட்டு கவலையோடையே போயிடுவாங்க. வாழ்க்கையில எந்த மாற்றமும் நடக்காது. கவலையோடையே வந்து கவலையோடையே சர்வீஸ் அட்டன் பண்ணி கவலையோடையே மூணு மணி நேரம் உட்கார்ந்துட்டு கவலையோடையே வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுவும் அநேக காரியங்களை குறித்த கவலை, எக்கச்சக்கமான கவலையோடு வந்து எக்கச்சக்கமான கவலை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போயிடுவாங்க வீட்டுக்கு. இவங்களுக்கு பேர் தான் மார்த்தாள் விசுவாசிகள். சபையில் மூணு கேட்டகரி இருக்குது. மார்த்தாள் விசுவாசி நீங்க யாருன்னு நீங்க அப்புறம் ஜட்ஜ் பண்ணிக்கீங்க. உங்க வாழ்க்கையில் இங்க வந்து உட்கார்ந்து எந்த மாற்றமும் ஏற்படவில்லைன்னா நீங்க மார்த்தாள் விசுவாசி. சரியா? எந்த மாற்றமும் வராது. அதே கவலை. இயேசு கிறிஸ்து வந்தாலும் எந்த மாற்றம் அவளுக்குள்ள வரல. வந்தாரு, உட்கார்ந்தாரு, பிரசங்கம் பண்ணாரு, இங்கே வந்திருக்கிறாரு, உட்கார்ந்து இருக்கிறார், இப்ப பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார் ஆண்டவர்.
ஒரு மாற்றமும் இல்லை. அவர் வந்தாலும் உட்கார்ந்தாலும் வசனத்தை பேசினாலும் எந்த மாற்றமும் இல்லை. இது மாற்றாள் விசுவாசி. இன்னொன்னு மரியாள் விசுவாசி. இவங்களுக்கு எத்தனையோ அந்த இடத்துல காரியம் இருக்கும், ஆனா எல்லாத்த விட இயேசுதான் எனக்கு முக்கியம். இவங்களுக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது வாழ்க்கையில, ஆனா அதெல்லாத்தையும் மறந்துடுறாங்க. அதெல்லாம் யோசிக்கிறது இல்ல. இயேசு வந்துட்ட பிறகு எதையுமே யோசிக்கிறது இல்ல. உள்ளே வந்த பிறகு இயேசு, அவருடைய வார்த்தை, அவருடைய அபிஷேகம், அவரை ஆராதிக்கிறது, இதுதான் அவங்களுக்கு தெரியும், வேற ஒண்ணுமே தெரியாது. அவங்களும் கவலைப்படுறதுக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்குது. கவலைப்படணும்னா எல்லாத்திலையும் கவலைப்படலாம், ஆனா இவங்க அதை செய்ய மாட்டாங்க. வசனத்தாகம், தாகத்தோடு உட்கார்ந்து ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை தாகத்தோடு கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், இவர்கள் கவலைகளை எல்லாம் ஜெயித்தவர்கள். இவங்களுக்கும் கவலைப்படுவதற்கு காரியம் இருக்குது, காரியம் இல்லாம இல்ல. அவங்களுக்கும் கவலைப்படுறது காரியம் இருக்குது, இவங்க அந்த இடத்துல இருக்கிறார். ஆனால் இந்த மரியாள் விசுவாசிகள் எல்லாத்தையும் மேற்கொண்டு ஆண்டவரையும் அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய பிரசனத்தை முக்கியத்துவப்படுத்தி தங்கள் கவலைப்பட வேண்டிய காரியங்களை எல்லாம் ஜெயிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இது மரியாள் விசுவாசி. இந்த கேட்டகரி தான் நல்ல கேட்டகரி. மூணாவது லாசரு என்கிற விசுவாசி, ஆப்சன்ட். அவர் சர்ச்சுக்கு எப்ப வருவார்னு தெரியாது, எப்ப வரமாட்டார்னு தெரியாது, ஆப்சன்ட். இந்த இடத்துல மாத்தாளுங்க இருக்கிறா, மரியாள் இருக்கிறா, லாசருவை காணோம் வீட்டில், இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு வரும்போது ஆப்சன்ட். நினைச்சா சர்ச்சுக்கு வர்றது, நினைச்சா சர்ச்சுக்கு வர்றது இல்லை, நினைச்சா அட்டன் பண்றது, நினைச்சா அட்டன் பண்றது இல்லை. இயேசு வந்தபோது லாசருவை காணோம், சர்ச்சில் இல்லை. லாசரு விசுவாசி, ரெகுலரா வரமாட்டாங்க, வார வாரம் வரமாட்டாங்க, கத்தரை தாங்கத்தோடு தேட மாட்டாங்க. நினைச்சா வருவாங்க, டைம் கிடைச்சா வருவாங்க, டைம் கிடைக்கலன்னா சொந்த வேலையை பார்ப்பாங்க. லாசரு விசுவாசி. நேற்று தினத்தில் ஒரு குடும்பத்தோட நான் பேசினேன், நம்ம விசுவாசி கிடையாது. அப்ப அவங்க வீட்டில் அவங்களுக்கு எத்தனை பல பிரச்சனைகள் இருந்துச்சு, எனக்கு திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணு தோணிட்டு இருந்துச்சு. சரி, ஃபோன் பண்ணி எப்படி இருக்கிறீங்க நான் விசாரிச்சு, சர்ச்சைக்கெல்லாம் போறீங்களான்னு கேட்டேன். நாங்கெல்லாம் இப்ப யாருமே போறதில்லை அப்படின்னாங்க. ஏன்? ஏன்னா நான் அந்த நபரை வந்து ரொம்ப வருஷமா தெரியும், சர்ச்சுக்கு சின்னதுலேருந்து போனவங்க தான், சின்ன வயசுலேருந்து போனவங்க தான். இல்லை, ஏதோ டைம் கிடைச்சா போவோம், டைம் கிடைச்சா போறதில்லை, நினைச்சா போவோம், நினைச்சா போறதில்லை அப்படின்னாங்க. சரி, உங்களுக்கு இன்னொரு நாள் வச்சுக்கிறேன், நேற்று எனக்கு மெசேஜ் ப்ரேயர் டைம். சரி, இன்னைக்கு அது உங்களுக்கு வாய்க்கப்படாது, இன்னொரு நாள் உங்களுக்கு இதை வச்சுக்கிறேன்னு மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு நாள் பார்க்குறேன், ஒரு நாள் ஃபோன் பண்ணுறேன். எப்படி இருக்கிறாங்க? லாஸ்ட் விசுவாசி, நினைச்சா வர்றது, நினைச்சா வராமல் போகிறது. எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்க? கவலையோடு வந்து கவலையோடு போகிற மாத்தாளா, வசனத்தை உறுதியாய் பற்றி கொண்டு எல்லாத்தையும் மேற்கொள்ளுகிற மரியாளா, இல்ல நினைச்சா வர்றது நினைச்சா வராம ஆப்சன்ட் ஆகிற லாசருவா? இல்லையா, லாசரு. இந்த லாசரு ரொம்ப மோசம், நினைச்சா வரமாட்டாரு. அதனாலதான் பார்த்தான், ஆண்டவர் பார்த்தாரு, இவன் சாகணும், இவன் சாகணும், சாகணும், இந்த சுபாவம் சாகணும். அவரை ஆண்டவர் கொண்டுட்டு நினைச்சுக்காதீங்க, இந்த சுபாவம் சாகணும். நினைச்சா வர்றது நினைச்சா வராம போதில்ல, இந்த சுபாவம் சாகணும். அந்த சுபாவம் செத்தாதான் அவன் வாழ்க்கையில் நான் மகிமைப்பட முடியும். நான் சொல்றேன், சர்ச்சுக்கு வர்றதுல ஒரு டெடிக்கேஷன் இருக்கணும், சின்சியரா வரணும், என்ன நடந்தாலும் சர்ச்சுக்கு வந்து நிக்கணும், கரெக்ட் டைமுக்கு வரணும், வைராக்கியமா வரணும், தாகத்தோடு வரணும். ஆண்டவர் நமக்காக வந்திருக்கிறார், ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ணி வரணும், வேற யாரையும் ஃபோக்கஸ் பண்ணி வரக்கூடாது. அதுதான் ஒரு விசுவாசியின் அடையாளம். ஒரு சம்பவம் நான் ஏற்கனவே முந்தி சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன், ஒரு புத்தகத்தில் படிச்சேன். ஒரு சின்ன சபை, எளிமையான ஜனங்கள் இருக்கிற ஒரு சின்ன சபை, அந்த சபையிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. அந்த ஆராதனையில் சாட்சி நேரம், எல்லாரும் எழுந்து தங்கள் வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் எல்லாம் சொல்றாங்க, சாட்சி சொல்றாங்க. அப்பொழுது அந்த சபையிலே ஒரு விசுவாசி, ஏழ்மையான விசுவாசி, அவருடைய தொழில் என்னன்னா வண்டியில ஐஸ் அந்த இப்பெல்லாம் அது போயிடுச்சு, அந்த ட்ரெண்டே போயிடுச்சு, இப்பெல்லாம் ஷோரூம் இதாச்சு இல்ல, ஐஸ்கிரீம் பார்லர் வந்துருச்சு. இப்போ முந்தியெல்லாம் அந்த வண்டியில தள்ளிட்டு போவாங்க, குச்சி ஐஸ், அந்த வண்டியில தெரு தெருவா தள்ளிட்டு போய் ஐஸ் விற்கிற வியாபாரம்.
ஏழ்மையான மனுஷன், தினமும் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நடந்து நடந்து ஐஸ் வீத்தா தான் அவருக்கு வியாபாரம். அவர் ஒரு நல்ல உத்தமமான விசுவாசி. அவரும் எழுந்தார் சாட்சி சொல்றது. எல்லாரும் சாட்சி சொன்ன இவரு எழுது சொன்னார், கடந்த சில நாட்களாக என்னுடைய குழந்தை சுகவீனமா இருந்துச்சு. நான் எவ்வளவு ஜெபிச்சு பார்த்தேன், ஆனால் அந்த சுகவீனம் மாறல, அப்படியே இருந்துட்டே இருந்துச்சு. அப்புறம் பாஸ்டருக்கும் கூட போன் பண்ணி சொன்னேன், ஐயா வந்து எனக்காக பிள்ளைக்காக குழந்தைக்காக ஜெபிச்சாங்க, ஆனாலும் அந்த பிரச்சனை அப்படியே இருந்துட்டு இருந்துச்சு. நேற்று தினத்திலே குழந்தை ரொம்ப சீரியஸான நிலைமையில இருந்துச்சு. நைட்டு நாங்கள் அப்படியே அந்த நிலைமையிலேயே நாங்கள் படுக்கைக்கு போயிட்டோம், படுத்துட்டு தூங்கிட்டோம். காலையில் இன்னைக்கு எழுந்து பார்க்கும் பொழுது குழந்தையின் சரீரத்திலே ஜீவன் இல்லை, என் குழந்தை செத்து போச்சு, மறைஞ்சிச்சு. பார்த்தா ஐயோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இந்த சனிக்கிழமை நைட்டு போய் குழந்தை செத்து போச்சு. மற்ற நாள் பரவாயில்லையே, இது சனிக்கிழமை நைட்டு போய் குழந்தை செத்து போச்சு. ஐயோ ஞாயிற்றுக்கிழமை, இது கர்த்தர் ஆராதிக்க போக வேண்டிய நாளாச்சே. காலையில் எழுந்து பார்த்தா குழந்தை செத்து கிடக்குது. உடனே பார்த்தா ஐயோ இன்னைக்கு நம்ம கர்த்தர் ஆராதிக்கிற நாள், குழந்தை இறந்தாலும் நான் ஆராதிக்கிறத நிறுத்தக்கூடாது. என் குழந்தை நல்ல பெட்ஷீட்ல சுத்தி, பாயில சுத்தி, வீட்டில் ஓரத்தில் வச்சுட்டு வீட்டை பூட்டிட்டு நாங்கள் இப்போ ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். என் குழந்தை இறந்துருச்சு, வீட்டில் டெட் பாடி இருக்குது. ஆராதனை முடிஞ்ச பிறகு நீங்கள் எல்லாரும் சபையர் எல்லாரும் வந்து என் குழந்தையுடைய அடக்க ஆராதனையில் நீங்கள் எல்லாரும் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லிட்டு அவர் உட்கார்ந்தார். போதகரும் சபையார் அதிர்ந்து போனாங்க. பெத்த குழந்தை செத்து இருக்குது, டெட் பாடியை வீட்டில் வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மிஸ் பண்ணக்கூடாது என்று வைராக்கியம் உள்ள விசுவாசம். நடந்த சம்பவம், பெத்த குழந்தை செத்தாலும் என் நான் ஆராதனைக்கு போறதை நிறுத்த மாட்டேன். என் ஆண்டவரை ஆராதிக்கிறது எனக்கு அதை விட முக்கியம். இதுதான் டெடிக்கேஷன். கர்த்தரை தேடுறதுல ஒரு டெடிக்கேஷன் இருக்கணும், சின்சியரிட்டி இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும். அதை விட முக்கியமாக வரதை நினைக்க கூடாது. இந்த சுபாவம் லாசர்கிட்ட இங்க மிஸ்ஸிங். இன்னைக்கு உங்ககிட்ட நிறைய பேர் எடுத்து மிஸ்ஸிங் இருக்கு, மிஸ் ஆகுது. நினைச்சா வர்றது, நினைச்ச சொந்த காரியங்களை கவனிச்சு உட்கார்ந்துறது. அந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன், இந்த வீட்டுக்கு போனேன், அதுக்கு போனேன், இந்த கடைக்கு போனேன், வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்க, எல்லாத்துக்கும் சர்ச்சு கட் பண்றது. புரியுதுங்களா? இது லாசருவின் சுபாவம். இதுக்கு தான் ஆண்டவர் பார்த்தார், இந்த சுபாவம் சாகணும். அவனை கர்த்தர் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிறதுக்காக தான் ரெண்டு நாள் தங்கினார். லாசரு மரித்தான். அதுக்கு பிறகு நடந்துச்சு நாலாவது, அதை சொல்லி முடிக்கிறேன். மறுபடியும் யோவான் 11 வருவோம், 43-44, அது மட்டும் வாசி முடிக்கலாம்.
இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும்
பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது.
அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார்.
போதும். இப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த கல்லறைக்கு முன்னால வந்தார். கல்லையை புரட்டி தள்ள சொன்னார். சொல்லி லாசருவே வெளியே வா, நீ மரித்திருந்த காலம் முடிஞ்சிருச்சு, நீ எழுந்துச்சு வந்துரு. நீ நாலு நாள் உள்ள இருந்துட்ட, போதும், வா. லாசருவே வெளியே வா. இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்தா தான் சொல்ற, வெளியே வா. இருட்டுக்குள்ள உட்கார்ந்திருந்தது போதும், மரித்த நிலைமையில வாழ்ந்த வாழ்க்கை போதும், கர்த்தருக்கு முதல் ஸ்தானம் கொடுக்காமல் வாழ்ந்த வாழ்க்கை போதும். எழுந்து வா, வெளியே வா, நீ வெளியே வா. 4 நாற்றம் எடுத்த அந்த வாழ்க்கை போதும். 4 ஆயிற்று, நாருமே நான் மார்த்தா. அந்த நாற்றம் எடுத்த வாழ்க்கை வாழ்ந்தது போதும், வெளியே வா, நீ வெளியே வா. மரித்த நிலைமையில வாழ்ந்த வாழ்க்கை போதும், வெளியே வா, வெளியே வா. அந்த வாழ்க்கை போதும், வெளியே வா. வெளியே வரான், ஆனால் கை கால் முகம் எல்லாம் தலையெல்லாம் கட்டப்பட்ட நிலைமையில் தான் வெளியில வரான். ஆண்டவர் அவன் கட்டுகளை எல்லாம் அவிழ்க்க சொல்றார். அவன் கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டது. இன்றைக்கு சொல்றேன், ஆண்டவர் உங்களை வெளியே வர சொல்லும் பொழுது வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டீங்கன்னா உங்க லைஃப்ல இருக்கிற எல்லா கட்டுகளும் அவிழ்ந்துடும், கத்தல் அவிழ்த்து போடுவார். வெளியே வரமாட்டேன்னு படுத்துட்டே கருதுங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது, யாரும் கட்ட அவிழ்க்க முடியாது. ஆண்டவர் வெளியே வேணா வந்துடணும். பழைய வாழ்க்கையை விட்டு வெளியே வா, ஜென்ம சுபாவத்தை விட்டு வெளியே வா, நிர்விசாரத்தை விட்டு வெளியே வா, மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த வாழ்க்கையை விட்டு வெளியே வா. அதை விட்டு வெளியே வந்த கர்த்தர் கட்ட அவிழ்ப்பார். இல்ல நான் இங்கே தான் படுத்துட்டு கிடப்பேன் அப்படின்னா படுத்துட்டு வந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்கு நீங்க வெளியே வந்துட்டீங்க, கர்த்தர் ரிலீஸ் பண்ணுவார் உங்களை. உங்க லைஃப்ல எங்கெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறதோ எல்லா இடத்துலயும் ஆண்டவர் ரிலீஸ் பண்ணுவார், விடுதலை ஆக்குவார். தலையை ரிலீஸ் பண்ணார், உடம்பை ரிலீஸ் பண்ணார், எல்லா இடத்துலயும் கட்டங்களை அவிழ்த்து விட சொன்னார். கம்ப்ளீட்டா ரிலீஸ் பண்ணார். ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்ப என்ன நடக்குது திருப்பியும் அந்த 12 அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தை வாசனம் முடிப்போம். 12
பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான்.
இப்ப இயேசு கிறிஸ்து பக்கத்துல உட்கார்ந்துதான், அவர் பக்கத்துல ஃபெலோஷிப். ஆண்டவர் வெளியே கொண்டு வந்துட்ட பிறகு, கட்டவிழ்த்த பிறகு, ஆண்டவரோடு நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கணும், வேற எங்கேயும் போயிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து இருக்கிறார், பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டான். இயேசு கிறிஸ்து பக்கத்துல உட்கார்ந்ததுனால தான் அவனை பார்த்து எல்லாருமே இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வச்சாங்க. நீங்கள் இயேசுவோடு நீங்கள் ஐக்கியம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால், அவரோட ஒரு க்ளோஸ் ஃபெலோஷிப்ல நீங்க வாழ்வீங்களானால், உங்களை பார்த்து அநேகர் கர்த்த்தரை ஏற்றுக்கொள்வார்கள். அவரோடு நெருங்கி நடக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால், அவரோடு உட்கார்ந்து இருக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால், உங்களை பார்க்கிறார். அநேகர் வந்து ஆசிர்வ பார்த்தாங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு தங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்தாங்க. ஃபெலோஷிப், ஆண்டவர் உங்களை எழுப்பிட்டார், கட்டவிழ்த்துட்டார். இனி என்ன வாழ்க்கை? ஆண்டவர் நெருங்கி வாழுங்க. ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரோடு நெருங்கி வாழுங்க. அதை பார்த்துதான் ஜனங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார். ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். பெத்தானியா லாசர், இந்த லாசருவை கண்ட அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த லாசருவை இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினார். அவனை கண்ட அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். தேவ பிள்ளையே, அக்கிரமத்திலும் பாபத்திலும் மரித்திருந்த உங்களை இயேசு உயிர்ப்பித்தாரே. உங்களை பார்த்து அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பதுதான் இந்த செய்தியிலே உங்களுக்கு முன்பாய் வைக்கப்பட்ட கேள்வி. அவனுக்கு ஒரு உயிர்த்தெழுதலை கொடுத்தது போல உங்களுக்கும் ஒரு உயிர்த்தெழுதலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே. உங்களை பார்த்து அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பதுதான் கேள்விக்குரிய காரியம். அதுதான் கேள்விக்குரிய விஷயம். அதுதான் கேள்விக்குரிய காரியம். உங்களை பார்த்து ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு முதல் காரியம் என்ன? இயேசு கிறிஸ்து லாசருவினிடத்தில் அன்பாயிருந்தார். நீ சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான்னு சகோதரிகள் சொன்னாங்க. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து லாசருவினிடத்தில் அன்பாயிருந்தார். நான் கேட்கிறேன், இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர், பொதுவாக அவர் எல்லாரிடத்திலும் அன்புள்ளவர், சந்தேகமே இல்லை. ஆனால் தனிப்பட்ட விதத்தில் உங்கள் மேல் அவர் அன்பு செலுத்துவதற்கு நீங்கள் பாத்திரவானா இருக்கிறீர்களா என்பதுதான் கேள்வி. அவர் பொதுவான அன்பு எல்லாருக்கும் காமிச்சார். யூதாசை கூட சிநேகிதனே என்ன சொன்னார், பகையாளின்னு சொல்லல, விரோதின்னு சொல்லல, துரோகின்னு சொல்லல, சிநேகிதனே. அவனுக்கும் அன்பு காமிச்சார். ஆனால் அந்த அன்புனால ஒரு பிரயோஜனம் இல்லை,
அவன் தற்கொலை பண்ணி செத்து போனான். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்றார், ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அவனிடத்தில் பிதாவும் அன்பாயிருந்து நானும் பிதாவும் அவனோடு வந்து வாசம் பண்ணுவோம். நீங்க கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்களாயிருந்தால் நீங்கள் தான் பிதாவின் அன்புக்கு பாத்திரராயிருப்பீர்கள். உங்கள் மேல் அவர் பிரியமா இருப்பார், உங்க கூட வந்து தங்குவார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறுகிறதற்கு முன்பதாகவும் அவர் தேவகுமாரன் தான், பிரியமாய் வாழ்ந்தவர் தான். ஆனால் பகிரங்கமாக தன்னுடைய கீழ்ப்பிடிதலை அவர் காட்டும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படியும் பொழுது பிதா சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். அங்கதான் அவர் டிக்ளேர் பண்ணார், ஓப்பனா சொன்னார். ஏன் வசனத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது பிதா சாட்சி கொடுக்கிறார், பிதா வந்து வாசம் பண்ணுகிறார். கீழ்ப்படிதல் தான் ஆண்டவருடைய நேசத்தை நமக்கு நேராக முழுமையாய் கொண்டு வருகிறது. கீழ்ப்படிய வசனத்திற்கு கீழ்ப்படியணும். இரண்டாவது, இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. லாசரு அந்த மரண வியாதியிலே தவித்த பொழுது, அந்த சகோதரிகள் தவித்த பொழுது நிறைய பேர் எத்தனையோ காரியங்களை பேசியிருக்கலாம். இவன் என்ன அநியாயம் பண்ணாலும் இந்த சின்ன வயசுல சாக போறாங்க, எல்லாரும் என்னமோ பேசியிருக்கலாம். ஒரு குருடன் பிச்சைக்காரன், அவனை பார்த்து சீஷர்களே கேட்டாங்க, இவன் குருடனாய் பிறந்து யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமும் இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும். அந்த ரெண்டு இடத்திலே ஆண்டவர் மூணாவது தீசன் சொன்னார், தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு ஏதுவாக இந்த வியாதி இருக்கிறதுன்னு சொன்னார். அந்த குருடனுடைய விஷயத்தில் ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய கிரியைகள் இவனுக்குள் வெளிப்படும் போது இவன் இப்படி பிறந்திருக்கிறார். மூணாவது ஒரு ரீசன் பார்த்தீங்களா, தேவ பிள்ளையே உங்க வாழ்க்கையில சில பிரச்சனை வருது, போராட்டம் வருது, குடும்பத்தில் வருது, அதன் நடுவில் நீங்கள் கர்த்தரை உண்மையாய் பின்பற்றி கொண்டிருங்க. ஏன்னு கேள்வி கேட்காதீங்க, முறுமுறுக்காதீங்க, சலிக்கித்துக் கொள்ளாதீங்க, ஆண்டவரோடு இருக்கிற உறவை துண்டித்துக் கொள்ளாதீங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக ஆண்டவர் என்னை இந்த பாதையிலே என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. லாசருவுக்கு இருந்த அந்த மரணத்திற்கு ஏதுவான வியாதி தேவ நாமத்தின் மகிமைக்கு ஏதுவாக மாறினது. அந்த குருடனுடைய வாழ்க்கை, அவன் குருடனாய் பிறந்தது, அவன் வல்லமையான ஒரு ஊழியக்காக எழுப்புவதற்கு அது ஒரு வாய்ப்பை கொடுத்தது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நாலு பேர் நாலு விதமா பேசலாம், ஆனா ஒன்று சொல்றேன், நீங்கள் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றுங்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும் என்பதை கவனமாருங்க. அந்த பிரச்சனையவே கர்த்தர் மகிமையாய் மாற்றி காட்டுவார். ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, அவன் வியாதியாயிருக்கிறான் என்று கேள்விப்பட்டவுடனே இயேசு தான் தங்கியிருந்த இடத்தில் மேலும் ரெண்டு நாள் தங்கினார். ஏன், லாசரு சாகணும், அவனை சாக விடணும். அவன் செத்தாதான் தேவநாம மகிமைப்படும், அவன் சாகலன்னா தேவநாம மகிமைப்படான். இன்றைக்கும் சொல்லுகிறேன், உங்கள் பழைய மனுஷன் சாகணும், ஜென்ம சுபாவ சாகணும், நிர்விசாரமான ஆவிக்குரிய வாழ்க்கை சாகணும். நினைச்சா சர்ச்சைக்கு வர்றது, நினைச்சா சர்ச்சைக்கு வராம இருக்கிற அந்த வாழ்க்கை சாகணும். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், முதல் ஸ்தானம் கொடுக்காமல் வாழ்கிற அந்த வாழ்க்கை சாகணும். அந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வரணும், அப்பதான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மகிமைப்பட முடியும். இல்லட்ட ஆண்டவர் மகிமைப்பட முடியாது. மார்த்தாள் வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து வந்தான், மார்த்தாள் மரியா லாசரு இருந்த அந்த வீட்டுக்கு இயேசு வந்தார். லாசரு மிஸ்ஸிங், வீட்டில் இல்ல. இயேசு வந்தபொழுது வீட்டில் இல்ல. வாரம் வாரம் கர்த்தர் இந்த சபையாகி தன்னுடைய வீட்டுக்கு வராரு, ஆனால் அநேக பலர் இல்லாம போயிடுறாங்க, இல்லாம போயிடுறாங்க, மிஸ்ஸிங். இதான் லாசரு. சொந்த காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆராதிக்கிறதை புறக்கணிக்க வாழ்க்கை முடிவுக்கு வரணும். அந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வரணும், அந்த வாழ்க்கைக்கு ஒரு சாவு வரணும். என்ன வந்தாலும் என் ஆண்டவரை ஆராதிப்பதற்காக நான் நிறுத்தினேன், எதையும் காரணம் கொடுக்க மாட்டேன். வீட்டில் விருந்தாங்க, சொந்த காரணம் பார்க்க போயிட்டேன், ஊருக்கு போயிட்டேன், விருந்தாளி வந்து போயிட்டேன், கப்பலுக்கு போயிட்டேன், எதுவும் சொல்லக்கூடாது. ஆண்டவரை தேடுகிறதில் ஒரு வைராக்கியம், ஆண்டவரை தேடுகிறதில் ஒரு அர்ப்பணிப்பு, ஆண்டவரை ஆராதிக்கிறதில் ஒரு வைராக்கியம். இது கர்த்தரின் நாள், அதில் மகிழ்ந்து கழிகூற வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டிய நேரத்தை வேறு எங்கேயும் செலவு பண்ணக்கூடாது. அந்த வாழ்க்கைக்கு ஒரு சாவு வரணும் என்றுதான் ஆண்டவர் அவன் ரெண்டு நாள் தங்கி அவனை மறிக்க விட்டார். நாலாவது அவனை வெளியே வாண்டார். இந்த மறித்த வாழ்க்கையிலே தொடர்ந்துட்டு இருக்காத, வா வெளியே, லாஸ்ருவை வெளியே வா கூப்பிட்டார். அவன் வெளியே வந்ததுனாலதான் அழிக்கப்பட்டது. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய பழைய வாழ்க்கையை விட்டு, நிர்விசாரத்தை விட்டு வெளியே வாங்க. ஆண்டவர் உங்கள் கட்டுகளை அவிழ்ப்பார். நீங்க வெளியே வராத பட்சத்தில் கட்டுகள் அவிழ்க்கப்பட முடியாது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள், சத்துருவின் ஆளுகைகள் முறிக்கப்படணும்னா நீங்க வெளியே வரணும், வெளியே வரணும். அந்த நிர்விசாரத்தை விட்டு வெளியே வரணும், அந்த மறித்த நிலைமையை விட்டு வெளியே வரணும். நீங்க வந்தாதான் ஆண்டவர் உங்கள் கட்டுகளை அவிழ்க்க முடியும். வெளியே வந்தவர் நாலாவதாக இயேசுவோடு பக்கத்தில் உட்கார்ந்துட்டான். இயேசுவோடு பக்கத்தில் உட்கார்ந்துட்டான். அவரோட ஃபெலோஷிப், நெருங்கி வாழுங்கள் அவரோடு. அப்பதான் உங்களை பார்க்கிறவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். அவரோடு நெருங்கி வாழுங்க, அப்பதான் உங்களை பார்க்கிறவங்க கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்துவன். உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள். ஸ்தோத்திரமாண்டவரே, அப்பா இந்த வார்த்தைகளை எங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிக்கும்படியாக, உமக்காக வைராக்கியம் கொள்ளும்படியாக எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்களை காண்கிறவர்கள் உம்மை மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவரே மகிமைப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். எங்கள் மூலமாய் நீங்க மகிமைப்படணும்பா. இருக்கிறது ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையிலே நீங்க மகிமைப்பட வேண்டும். ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த வசனங்களுக்கு சாட்சிகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க அப்பா. ஆசீர்வதி, துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென்.